الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن او كما قال عليه الصلاة والسلام எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அஷ்ஹுருல் ஹுரும் சங்கை மிக்க நான்கு மாதங்களில் ஒன்றான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அவைகள் அனைத்துமே கண்ணியமானவைகள், சிறப்புக்குரியவைகள். குர்ஆனில் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்துமே கண்ணியமானவைகள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வல் அஸ்ர் பொதுவான அனைத்து காலங்களின் மீதும் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்துவிட்டு வலையாலின் அஷிர் பத்து தினங்களை தெரிவு செய்து பத்து இரவுகளின் மீது சத்தியமாக எந்த சத்தியம் செய்கிறான். இந்த பத்து இரவுகளும் எந்த இரவுகள்? அதிகமான முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுடைய விரிவலாளர்கள் சொல்கிறார்கள், இவர்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்குள் உள்ளடங்குகிறார்கள், இந்த பத்து நாட்களும் துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்கள். ரமதானுக்கு பின்னால் சிறப்பான நாட்கள் இருக்கும் என்றால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து தினங்கள் தான். சில இமாம்களுடைய கருத்து பிரகாரம் ரமதானுடைய கடைசி பத்தை விடவும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து மிகவும் சிறப்புக்குரியது. இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? சுனன் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலங்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த பத்து நாட்களில் அமல் இபாதத் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது, மிகவும் சிறப்புக்குரியது. அது எந்த அமலாக இருக்கலாம்? தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், ஜிக்ராக இருக்கலாம், குடும்பத்தோடு சேர்ந்து நடப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களில் செய்யப்படும் போது மிகவும் சிறப்புக்குரியதாக மாறிவிடுகிறது. நான் நினைக்கிறேன், ஏனைய காலங்களில் சதகாவாக கொடுக்கப்படக்கூடிய பல லட்சங்கள் இந்த நாட்களில் சதகாவாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில ரூபாக்களுக்கு சரிசமமாக இருக்கும். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலங்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த பத்து நாட்களில் அமல் இபாதத் செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது, சிறப்புக்குரியது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் செய்வதை விட சிறப்புக்குரியதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்புக்குரியது. கண்ணியமான சகோதரர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒரு வருடத்தினுடைய நோன்புக்கு சரிசமம். ஒரு மனிதன் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறகை கண்டதில் இருந்து அரபாவுடைய நோன்பு வரை ஒன்பது நோன்புகள் நோற்றால், ஒன்பது வருடங்கள் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹு தஆலா தருகிறான். ஒன்பது வருடங்கள் தொடர்ந்து நோன்பு நோட்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறது? இந்த ஒன்பது நோன்புகளையும் நோட்டால் ஒன்பது வருடங்கள் நோன்பு நோக்க நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பத்து நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது. லைலத்துல் கத்ர் எப்பொழுது வரும்? ரமதானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் வரலாம். 21, 23, 25, 27, 29 முஸ்லிம் அஹ்மதுடைய ஹதீஸின் பிரகாரம் 30 கூட லைலத்துல் கத்ர் வரலாம். ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆறு இரவுகளும் நின்று வணங்க வேண்டும். இந்த ஆறு இரவையும் ஹயாத்தாக்கினால் தான் ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பத்து நாட்களுடைய ஒவ்வொரு இரவுகளும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது. இந்த பத்து இரவுகளையும் ஹயாத்தாக்கினால் பத்து லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நாட்களுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பத்து நாட்களை கொடுத்து நாம் பூர்த்தியாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த பத்து நாட்களும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்கள். அல்லாஹு தஆலா முழு காலங்களையும் சத்தியம் செய்துவிட்டு அதிலேயும் மலையாளி அஷிர் பத்து தினங்களை தெரிவு செய்து அந்த பத்து தினங்கள் மீது சத்தியம் செய்து அதிலேயும் ரெண்டு தினங்கள் மீது குறிப்பாக சத்தியம் செய்கிறான். அரபாவுடைய தினத்தின் மீதும் பெருநாளுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக. இதிலிருந்து என்ன விளங்க வருகிறது? இந்த ரெண்டு நாட்களும் ஏனைய நாட்களை போன்றல்ல, மிக வித்தியாசமான நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். முஃப்தி ஷஃபி உஸ்மான் இஸ்லாம் அவர்கள் மஆரிஃபுல் குர்ஆனில் எழுதுகிறார்கள், இஸ்லாமிய கணிப்பீடு பிரகாரம் முதலாவது இரவு, அதற்கு பின்னால் தான் பகல். அரபாவுடைய தினத்திற்கு முதலாவது இரவு, அதற்கு பின்னால் பகல், அதற்கு பின்னால் வரக்கூடிய இரவும் அரபாவுக்குரியதுதான். எனவே அரபாவுக்கு இரண்டு இரவுகளும் ஒரு பகலும், பெருநாளுடைய தினத்திற்கு பகல் மட்டும்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது பிறை, அரபாவுடைய தினம், நாம் என்ன செய்ய வேண்டும்? எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகள் அனைத்தையும் செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. என்னதெல்லாம் செய்தால் அல்லாஹு தஆலா விரும்புவானோ, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்குமோ அவைகள் அனைத்தையும் அரபாவுடைய தினத்தில் செய்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரபாவுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபாவுடைய நோன்பு முந்தைய வருடம் பிந்திய வருடம் ரெண்டு வருடங்களுடைய பாவங்களை அழித்து விடும் என்று அஹ்தசிபு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதரவை அல்லாஹு தஆலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். வேறு சில ஹதீஸ்களில் உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தைய பிந்தைய ரெண்டு வருடங்களுடைய பாவங்களை இந்த அரபாவுடைய நோன்பு அழித்து விடும். ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபாவுடைய தினத்தில் அதிகமான நரகவாசிகளை அல்லாஹு தஆலா விடுதலை செய்கிறான். அடியார்களோடு மிக நெருக்கமாக வருகிறான். யாரெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார்களோ, அமல் இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, அவர்களை காண்பித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையை பாராட்டி பேசுவான். மா அராதஹா உலா, இவர்களுக்கு என்ன வேண்டுமாம், இவர்கள் என்ன நாடுகிறார்கள்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய பத்தாவது தினம், பெருநாளுடைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அரபாவுடைய தினத்தில் போன்றுதான் இன்றைய நாளும், எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகள் அனைத்தும் இந்த நாளில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இராஃபதுத்தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதஹியா குர்பான் கொடுப்பது பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான ஒரு அமல். எங்களுடைய ஷாஃபிய மதுகபை பொறுத்த வகையில் குர்பான் கொடுப்பது சுன்னத்தை வாக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் கொடுக்காமல் இருப்பது மக்ரூஹ், வெறுக்கப்பட்டிருக்கிறது. சில மதுகபுகளில் உதஹியா கொடுப்பது வாஜிப், கட்டாயம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று எழுதுகிறார்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, இது போன்ற அமல்களில் யாரும் கஞ்சத்தனப்பட வேண்டாம். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடிய பணம் ஒரு நாளும் வீணாக மாட்டாது. உங்களால் ஒரு ஆடு கொடுக்க முடியுமா அல்லது ஒரு பங்கில் சேர முடியுமா? கட்டாயம் செலவழியுங்கள். பஜாருடைய விலையை விட அதிகமான விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டாலும் சரியே. உதாரணத்திற்கு, ஏனைய காலங்களில் ஒரு ஆட்டினுடைய விலை 10,000, ஹஜ்ஜுடைய சீசனில் 20,000 சொல்கிறார்கள். 20,000 பணம் கொடுத்து என்னால் ஆடு வாங்க முடியுமா? அதுதான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சிலர் பேசுவார்கள், சமனுல் மிசில், பஜாருடைய விலையை விட அதிகமான விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டால் நாம் உதவியா கொடுக்க வேண்டிய தேவை இல்லை, அந்த பணத்தை ஸ்கூல்களுக்கு செலவழிக்கலாம். எத்தனையோ பெண் பிள்ளைகள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள், அவர்களை திருமணம் செய்து வைக்கலாம். இதெல்லாம் தவறு. ஏன்? உதுஷையா என்பது சுன்னத்தை மாக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஷஹீரத்துமின் ஷஹாயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிகப்பெரும் ஒரு அடையாளம். இது போன்ற காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் தூக்கி வீசப்பட்டால் காலப்போக்கில் இது போன்ற ஷஹீராக்கள், இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாமலே போய்விடும். உதயாவுடைய நியத்தோடு ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்தி சதகாவாக கொடுப்பதுதான் அனைத்து சதகாக்களை விடவும் மிக சிறப்புக்குரியது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் ஏன் உதயா கொடுக்க வேண்டும்? ஏன் உதயாவுடைய கடமை எங்களுக்கும் தரப்பட்டு இருக்கிறது? முதலாவது இதாஅத். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம், எந்த ஒரு காரணத்தையும் தேடாமல், எந்த ஒரு லொஜிக்கையும் தேடாமல். அல்லாஹ் தஆலா ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்குமாறு சொல்கிறான், நாங்கள் அறுக்கிறோம். இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையையும் ஆள் நடமாட்டமே இல்லாத பாலைவன பூமியில் விட்டுவிட்டு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுவிட்டு வந்தார்கள். பல வருடங்களுக்கு பின்னால் தன்னுடைய மகனை சந்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை அவரை அறுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே யோசிக்கவில்லை, கத்தியை எடுத்து கழுத்தில் வைத்தார்கள். ஆனால் அந்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தை அறுப்பதற்கு மறுத்தது. சில முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுடைய விரிவாக்கத்தில் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் கத்தியை எடுத்து ஒரு கல்லில் அடித்தார்கள், அந்த கல் ரெண்டாக பிளந்தது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான், குர்ஆன் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் எங்களுடைய ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக தௌசியத்துன் அலல் ஃபுகரா, உதுஹியாவுடைய இறைச்சி ஏழைகளுடைய பெருநாளுடைய சாப்பாடாக அமையும். நோம்பு பெருநாளில் சித்ராவுடைய அரிசி அவர்களுடைய சாப்பாடாக இருக்கும், ஹஜ்ஜுடைய பெருநாளில் உதுஹியாவுடைய இறைச்சி அவர்களுடைய சாப்பாடாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது உதுஹியா என்றால் என்ன என்று நாம் விளங்க வேண்டும். உதுஹியா என்றால் என்ன? பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி இமாம் ரெண்டு குத்துபாக்களுக்கும் ரெண்டு ரகாத்களுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதில் இருந்து ஐயாமுத் தஸ்ரீயக்கூடிய மூன்றாவது நாள் சூரியன் மறையும் வரை 5 வயது பூர்த்தியாகிய ஒட்டகத்தையோ அல்லது 2 வயது பூர்த்தியாகிய ஆடையோ மாடையோ, 1 வருடம் பூர்த்தியாக ஒரு செம்மறி ஆடையோ உதயாவுடைய நீயத்தோடு சகர்ருபன் இளம்மா அல்லாஹுக்காக வேண்டி அறுக்கப்பட்டால் அதுதான் உதயா. ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் அல்லாதவைகளை உதயாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட்டால் அவைகள் உதயாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவன் மானை உதயாவுடைய நீயத்தோடு அறுக்கிறான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கோழி சேவலை அறுக்கிறான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எரும மாட்டை உதயாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எரும மாடு என்பது நௌஉம் மினல் பஹர், மாட்டினுடைய ஒரு வகை. அதை உதயாவாக அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். வயதெல்லையையும் பார்க்க வேண்டும், ரெண்டு வருடம் பூர்த்தி ஆகாத ஒரு மாட்டை அறுத்தால் அது உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரெண்டு வருடம் பூர்த்தி ஆகாத ஒரு ஆட்டை அறுத்தால் அது உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு மனிதன் பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி இமாம் குத்துபாவுக்கும் கொள்கைக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதற்கு முன்னாலே அறுத்துவிட்டால் அது உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அயோமதிய மூன்றாவது நாள் மகனுடைய தொழுகைக்கு பின்னால் அறுத்தால் அது உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி இமாம் ரெண்டு குத்துபாக்களுக்கும் ரெண்டு ரகாக்களுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதைத்தான் பார்க்க வேண்டும். சில ஊர்களில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் தொழுகிப்பார்கள், அது பிரச்சனை அல்ல. குத்துபா நடக்க வேண்டும், தொழுகை நடக்க வேண்டும் என்று நிபந்தனை அல்ல. அந்த அளவு நேரம் கடக்க வேண்டும். ஒரு பத்து நிமிடங்கள் தான் ரெண்டு குத்துபாக்களுக்கும் ரெண்டு ரகாக்களுக்கும் செல்லும் என்றால் சூரியன் உதயமாகி ஒரு பத்து நிமிடங்களுக்கு பின்னால் அறுப்பதற்கு ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்பட வேண்டும். பேருக்காக, புகழுக்காக மக்கள் எல்லாம் இவரை பெரும் ஒரு செல்வந்தர், பெரும் ஒரு கொடையாளி என்று பேசுவதற்காக வேண்டிய ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்தால் அது குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுடைய மாடு ஆட்டினுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேர மாட்டாது. நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்று அறுத்தது மட்டும்தான் அல்லாஹுக்கு போய் சேரும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதகையாவுக்காக வேண்டி ஆடு மாடை வாங்கக்கூடியவர்கள் நல்லாக பார்த்து வாங்குங்கள். ஏதாவது குறைகள் இருக்கிறதா? ஏனென்றால் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளோடு ஆடு மாடு உதகையாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட்டால் உதகையா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்திற்கு ரெண்டு கண்களும் பொட்டையானது, நொண்டியானது, சொறிப்பிடித்தது, மாமிசத்தோடு சேர்ந்து கொம்பு போனது, அனைத்து பல்லுகளும் விழுந்தது, கால் வெட்டப்பட்டது, வால் வெட்டப்பட்டது, பித்தட்டு வெட்டப்பட்டது, காது வெட்டப்பட்டது, நாவு வெட்டப்பட்டது, மூக்கு வெட்டப்பட்டது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த குறையெல்லாம் மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தியிருக்குமோ அந்த குறையோடு ஆடு மாடி உதகையாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட்டால் உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னும் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளோடு ஆடு மாடு உதகையாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்திற்கு பிறக்கும் போதே கொம்பில்லாமல் பிறந்தது, கொம்பினுடைய ஒரு பக்கம் உடைந்தது, ஒரிரு பற்கள் விழுந்தது, இது போன்ற மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தாத குறைகளோடு ஆடு மாடு அறுக்கப்பட்டால் அவைகள் மன்னிக்கப்படும், உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். கனிமான சகோதரர்களே, அறுக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெரிந்து அறிந்து அருங்க. உங்களால் சரியான முறையில் அறுக்க முடியாதா? நல்ல அறுக்கக்கூடிய ஒருவரை அந்த இடத்தில் பொறுப்பாக்குங்கள். நீங்கள் அறுக்கும் போது அந்த இடத்திற்கு சமூகம் தாருங்கள். இதுதான் சின்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சில பெண்கள் உதவியா கொடுப்பார்கள், அவர்கள் அழுத்தால் அவர்களுடைய அறுவை ஏற்றுக்கொள்ளப்படும், உதவியா கவுள் செய்யப்படும். ஆனால் வயது வந்த ஒரு ஆணை அந்த இடத்தில் நிறுத்தாட்டுவதுதான் சின்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அவளும் அறுக்கக்கூடிய இடத்திற்கு சமூகம் தர வேண்டும். அவள் வருவதால் சித்னாக்கள் உண்டாகும் என்றால் வராமல் இருப்பதே சிறப்புக்குரிய விடயம். ஒட்டகத்தை ஒரு முறையில் அறுப்பார்கள், முன் ஒரு காலை கட்டிவிட்டு கழுத்தில் ஒரு குத்து குத்துவார்கள், ரத்தம் வந்து அப்படியே செத்துவிடும். ஆனால் ஆடு மாடை அறுக்கும் போது நிலத்தில் படுக்க வைத்து அதனுடைய கால்கள் தலை கிபிலான் பக்கம் முன்னோக்கி இருக்க வேண்டும். அறுக்கக்கூடியவரும் கிபிலான் பக்கம் முன்னோக்கி மறி சுவாச குழாய் ஜீரண குழாய் இந்த இரண்டையும் ஒரே தடவையாக அறுக்க வேண்டும். இது நிபந்தனை. மறி சுவாச குழாய் ஜீரண குழாய் முழுமையாக அறுப்படுவதற்கு முன்னால் கத்தியை எடுத்துவிட்டார், கையை தூக்கிவிட்டார் என்றால் மையத்துடைய சுக்கும் எதுவோ அதே சத்தம் தான் இதற்கும் கொடுக்கப்படும். அதை சாப்பிடுவதே ஹராமாகிவிடும். கூப்பிட்டு குர்பான் கொடுக்கும் போதே வரக்கத்துக்காக வேண்டிய ஒருவர் மாதிரி ஒருவர் மாதிரி அறுத்தால் சுழுக்கும் மறி அறுப்படுவதற்கு முன்னால் ஒருவர் கையை உயர்த்தினார் என்றால் அது மையத்துடைய சுக்கும் தான்.
ஹுல்கும் மரி அறுப்பட்டதற்கு பின்னால் கழுத்து நரம்புகள் இருக்கும், அவைகளை அறுப்பது நிபந்தனை அல்ல. ஆனால் அறுப்பதுதான் சிறப்புக்குரிய விடயம். தோலோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், தலையை வேறாக கூடாது. உடம்பில் இருந்து உயிர் முழுவதுமாக பிரிந்ததற்கு பின்னால் தலையை வேறாக்குவதோ தோள்களை உடிப்பதோ சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழிய உயிர் முழுமையாக பிரிவதற்கு முன்னால் தோள்களை உடிக்க கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, 4 நாட்கள் புதுசியாக கொடுக்கலாம். பெருநாளுடைய தினம் அயாம் தசிரக்கூடிய 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், இந்த 4 நாட்களில் எந்த நாளில் உதவியா கொடுப்பது மிகவும் ஏற்றம், மிக சிறப்புக்குரியது எந்த நாள்? 1வது நாள் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னாலே குர்பான் கொடுப்பதுதான் சிறப்புக்குரியது. விரைந்து வருமாறுகிறான். அதனால் முதல் நாள் கொடுப்பதே மிகவும் சிறப்புக்குரிய விடயம். அதிகமானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இரவு நேரங்களில் அறுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது, மக்ரூஹ், மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்திலேயோ இரவு நேரங்களில் பூர்த்தியான வெளிச்சம் இருக்கவில்லை, அதனால தான் வெறுக்கப்பட்டது. இந்த காலத்தில் அந்த இல்லத், அந்த காரணம் இல்லாமல் போய்விட்டது. நல்ல வெளிச்சம் எங்களுடைய காலத்தில் இருக்கிறது. இரவு நேரத்தில் அறுப்பதுதான் சலாமத் என்றால் இரவு நேரத்தில் அறுக்கலாம். பகலுடைய நேரங்களில் முஸ்லிம் அல்லாத மக்கள் அதனுடைய இரத்தத்தை பார்த்தால் கவலைப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள் என்றால் இரவு நேரங்களில் அறுப்பதுதான் மிகவும் சிறப்புக்குரிய விடயமாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சிலர் அறுக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்வதற்கு மறந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் டென்ஷன், நான் பிஸ்மில் சொல்லவில்லையே, இது எப்படி ஹலாலாகும்? சிலர் ஆடு மாடை புதைக்கவும் செய்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை நல்லாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் ஹலால், ஒரு முஸ்லிமால் அறுக்கப்பட்ட பிராணி ஹலால் அவன் பிஸ்மில் சொல்லோ இல்லையோ, முஸ்லிம் அல்லாதவன் பிஸ்மில் சொல்லி அறுத்தாலும் அது ஒரு நாளும் ஹலாலாக மாட்டாது. முஸ்லிம் அல்லாதவருடைய ஹோட்டல்களில் சிக்கன் பீஃப் சாப்பிடக்கூடியவர்கள் இதை நல்லாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பிரியவர்களே, சில சமூக அக்கறை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள், ஹஜ்ஜுடைய காலங்களில் ஏழைகளுக்கு அதிகமான இறைச்சிகள் கிடைக்கிறது, நாம் வித்தியாசமாக என்ன செய்வோம், வீட்டு சாமான்களை வாங்கி கொடுப்போம், மாத சாமான்களை வாங்கி கொடுப்போம். அவர்களுடைய எண்ணங்கள் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் உதயாவுடைய நீயத்தோடு அறுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஆட்டுக்கு சரிசமமாக வர முடியாது. மின் பஹீமத்தில் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகம் இராஃபதுத்தம், அறுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் மாட்டை வாங்கி சதக்காவாக கொடுத்து விட்டால் உதயாவுடைய எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது, சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போட வேண்டும். அந்த பணத்தை வேறு சதக்காவாக கொடுத்தால் வெறும் ஒரு சதக்காவுடைய நன்மை தான் கிடைக்குமே ஒழிய உதயாவுடைய எந்த ஒரு சம்மதமும் இருக்க மாட்டாது. ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது 7 ஆட்டினுடைய தலையை வெட்டுவதற்கு சரிசமம். ஒரு மாட்டை 7 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து எப்படி கொடுக்க முடியுமோ அதே போன்று ஒரு மனிதருக்கு ஒரு மாட்டை 7 நியத்துகளுக்காக வேண்டி அறுக்கலாம். உதயாவுடைய நியத்தோடு, அப்ரிக்காவுடைய நியத்தோடு, கப்பாரா, நதிர், இது போன்ற நியத்துகளோடு அறுக்கலாம். நான் உதயா கொடுக்க வேண்டும், எனக்கு 2 மகன்மார்களும் 1 மகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதுவரை நான் அப்பைக்கா கொடுக்கவில்லை, உதயாவுடைய 1 பங்கு, 1வது ஆண் பிள்ளையுடைய அப்பைக்காவுடைய 2 பங்கு, 2வது ஆண் பிள்ளையுடைய அப்பைக்காவுடைய 2 பங்கு, பெண் பிள்ளையுடைய 1 பங்கு நான் நேர்த்தியில் கொடுக்க வேண்டும். இந்த 7 நியத்துகளுக்காக வேண்டிய ஒரு மாட்டை அறுத்தால் 7 நியத்துகளும் கபூல் செய்யப்படும். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதனால் அப்பைக்காவுடைய முழு நன்மையும் எங்களுக்கு கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். ஆனால் தனித்தனி ஆடாக அறுப்பதுதான் சிறப்புக்குரிய விடயம். ஆனால் நன்மை கிடைக்குமா என்றால் பூர்த்தியான நன்மை கிடைக்கும். அப்பைக்காவை பொறுத்த வகையில் மோக்கு வரை எங்களோடு குளிர் கொண்டிருக்கும். மோக்கு வரை
பரவதை எட்டும் வரை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பராமரித்தவர்கள் எங்களுடைய அகைக்காவை நிறைவு செய்வார்கள். பரவதை எட்டியதற்கு பின்னால் என்னுடைய அகைக்காவுக்கு நான் தான் பொறுப்புதாரி. எனக்கு இப்பொழுது 100 வயதாகிறது, நான் இன்னும் அகைக்கா கொடுக்கவில்லை என்றால் இப்பொழுது எனக்கு அகைக்கா கொடுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தாயுடைய பெயரில், தந்தையுடைய பெயரில், பாட்டனுடைய பெயரில் என்று நிறைய பேர் உதவியா கொடுப்பார். ஒரு மனிதனுடைய பெயரில் நாம் உதவியா கொடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உதவியா கொடுக்க முடியாது. இதுதான் ஷாபிய மதுஹபில் உறுதியாக சொல்லப்பட்ட பதுவா. உம்மாவுடைய பெயரில், மாப்பாவுடைய பெயரில் கொடுக்கிறேனா, அவர்கள் உயிரோடு இருந்தால் அனுமதி வாங்கிவிட்டு தான் அவருடைய பெயர் கொடுக்க வேண்டும். பப்பாத்தானுடைய பெயரில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது. உங்களுடைய தாய் தந்தையர்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்களா, அனுமதி கேட்டு வையுங்கள். இப்பொழுது எனக்கு வசதி இல்லை, பின்னால் ஒரு காலத்தில் எனக்கு வசதி வந்தால் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய பெயரில் நான் உதவியா கொடுக்கிறேன். அவர்கள் சரி என்று அனுமதித்தால் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய பெயர்களில் உங்களுக்கு தாராளமாக உதவியா கொடுக்கலாம். பிறக்க இருக்கின்ற பிள்ளைக்கு உதவியா கொடுக்க முடியாது, அதைத்தாலும் கொடுக்க முடியாது, பிறந்ததற்கு பின்னால் தான் கொடுக்கலாம். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதவியாவுடைய இறைச்சியை எப்படி பங்கு போடுவது? கொஞ்சமாவது சதகா செய்வது வாஜிப். ஆனால் மிக சிறப்புக்குரிய விடயம், மூன்றில் ஒன்றை சதகா செய்வது, மூன்றில் ஒன்றை ஹதியா செய்வது, மூன்றில் ஒன்றை தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி எடுத்துக்கொள்வது. உபையாவுடைய இறைச்சிக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்களில் புகராக்கள் தான். முஸ்லிமான மனிதர்களில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உபையாவுடைய இறைச்சிக்கு சொந்தக்காரர்கள். ஏழைகளுக்கு கொடுத்ததற்கு பின்னால் நடுத்தரமான மக்களுக்கு, செல்வந்தர்களுக்கு உதவியாவுடைய இறைச்சியை தாராளமாக கொடுக்கலாம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவியாவுடைய இறைச்சியை கொடுக்க முடியுமா முடியாதா? இது விஷயத்தில் ஆழமான இஸ்திலாம், கருத்து வேற்றுமை உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. மிக சிறந்த ஒரு கருத்து தான், நேரடியாக உதவியாவுடைய இறைச்சியை கொடுக்க கூடாது. இன்னொருவருடைய உதவியா எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, இப்பொழுது அந்த இறைச்சி அவருக்கு கொடுக்கலாம், சமைத்தும் கொடுக்கலாம், பிரச்சனை அல்ல. நேரடியாக என்னுடைய மாட்டியலுடைய உதவியாவுடைய இறைச்சியில் இருந்து அவருக்கு கொடுக்க கூடாது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதவியாவுடைய இறைச்சியை விற்பனை செய்வது ஹராம். சிலர் சில்லறை கடை வைத்திருப்பார்கள், அவர்கள் இறைச்சியை கடையில் வைத்து விற்பனை செய்வார்கள், இது ஹராம். ஹோட்டல் வைத்திருக்கக்கூடியவர்கள் தோட்டத்தில் உதவியாவுடைய இறைச்சியை வைத்து விற்பனை செய்வார்கள், இது ஹராம். உதவியாவுடைய இறைச்சியை எந்த ஒரு சட்டத்திலும் விற்பனை செய்ய முடியாது. ஷரியத் ஒரே ஒரு மனிதனுக்கு அனுமதி வழங்குகிறது, ஒரே ஒரு மனிதனுக்கு. யார் அன்றாட சாப்பாட்டில் கூட கஷ்டப்படுகிறான், மிக பெரும் ஒரு பக்கீராக இருக்கிறான், அவனுக்கு ஷரியத் அனுமதிக்கிறது இறைச்சியை தாராளமாக விற்பனை செய்யலாம். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் ஏராளமான நிறைய மார்க்க சட்டங்கள் இருக்கின்றன, அனைத்தையும் உலமாக்களை அணுகி கேட்டு அறிந்து செய்யுங்கள். நாம் நினைப்பதெல்லாம் மார்க்கமாக முடியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, உதவியா கொடுக்கக்கூடியவர்கள் துர்ஷிஜாவுடைய பிறை கண்டதில் இருந்து உதவியா கொடுக்கும் வரை நெகம் வெட்ட கூடாது, முடிகளை களையக்கூடாது. சிலருக்கு இடையில் தான் நியத்து வரும், 5வது பிறையாண்டு நியத்து வருகிறது, நான் உதவியா கொடுக்க வேண்டும் என்று. அதில் இருந்து உதவியா கொடுக்கும் வரை நெகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறான்? ஹாஜிகளுக்கு ஹராம் கட்டிவிட்டால் பல விடயங்களை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுகிறான். செய்த ஆடைகளை அணியக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, அதற்கு உதவி செய்யக்கூடாது, முடி களையக்கூடாது, நெகங்களை வெட்டக்கூடாது. இப்படி பல தடைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு வைத்த சில தடைகளை உதவியா கொடுக்கக்கூடியவருக்கு கொடுத்து ஹாஜிக்கு இறக்கக்கூடிய வரக்கத்தும் ரஹ்மத்தும் எந்த அளவு இறங்குமோ அதில் ஒரு சிலவைகளை அல்லாஹு தஆலா உதவியா கொடுக்கக்கூடிய மனிதனுக்கும் கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒன்று இருக்கிறது மார்க்க சட்டம், இன்னொன்று இருக்கிறது உலகத்தினுடைய சட்டம், அரசாங்க சட்டம். முதலாவது நாம் பார்க்க வேண்டும் மார்க்க சட்டத்தை தான், இரண்டாவது நாட்டினுடைய சட்டத்தையும் நாம் மதிக்க வேண்டும்.
அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் வ உலில் அம்ரி மின்கும், அரசாங்கத்திற்கு வழிபடுமாறு சொல்கிறான். எனவே யாரும் சட்ட விரோதமாக ஆடு மாடுகளை கொண்டு வந்து அறுக்க வேண்டாம். அதனால் முழு முஸ்லிம்களுக்கும் அவப்பெயர் வரலாம். அறுக்க வைத்திருக்கக்கூடிய மாட்டையோ அறுத்த மாட்டையோ போட்டோஸ்கள் எடுத்து சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணாதீர்கள். சில மக்கள் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள், இன்னும் சிலர் மாட்டை சாப்பிடுவதில்லை, அவர்களுடைய மனம் புண்படலாம். அதனால் அனைத்து மனிதர்களுடைய உணர்வுகளையும் மதிக்க பழகிக் கொள்வோம். அதனால் அந்த போட்டோஸ்களை ஷேர் பண்ணாமல் இருப்பதே சிறப்புக்குரிய விடயம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்துடைய அனைத்து சட்டங்களையும் தெரிந்து அறிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவனாக. யாருடைய பாவங்களை மன்னித்தறியாமலாம், தப்பத்தவர்களை மன்னித்தறியாமலாம், குற்றங்குறைகளை மன்னித்தறியாமலாம், பலன ஹவாயிலை கூட்டம் தந்தறியாமலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவோடு எங்களுடைய சகராத்துடைய நிலையில் நாம் வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியாமலாம், மேலும் ஜனத்தில் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு வாஜிபாக்கிறியாமலாம். ஆமீன் நமது ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.